ஆதித்த கரிகாலரை கொன்ற வழக்கில் வந்தியத்தேவனை சிறைபிடித்து இந்த பாதாள சிறைக்கு அழைத்து வந்தார்கள். அவன் மிகுந்த கவலையோடு இருந்தான். அப்பொழுது அவனுடைய பக்கத்து அறையில் சேந்தன் அமுதன் பாடிய அந்த பாடலை வேறொரு மனிதன் பாடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது வந்தியத்தேவன், உனக்கு எப்படி இந்த பாடல் தெரியும் என்று கேட்க, நீ இருந்த அறையில் முன்பு ஒரு மனிதன் இருந்தான், ஒரு ஊமை பெண்ணுடைய மகன் என்று அவன் சொன்னதும் கண்டிப்பாக அது சேந்தன் அமுதன் என்று வந்தியத்தேவன் மனதில் எண்ணிக்கொண்டான். ஆனால் அவனை பற்றிய ஒரு ரகசியம் எனக்கு தெரியும், அந்த ரகசியம் மட்டும் வெளியே தெரிந்தால் உலகமே தலையீடாகிவிடும் என்று அவன் சொல்ல, என்ன ரகசியம் என்று வந்தியத்தேவன் கேட்க, உண்மையில் அந்த சேந்தன் அமுதன் அந்த ஊமை பெண்ணின் மகனே அல்ல என்று அந்த பைத்தியக்காரன் சொல்ல, அப்படி என்றால் அவன் யாருடைய மகன் என்று கேட்க, அதை உன்னிடம் சொல்ல முடியாது, சக்கரவர்த்தியிடம் தான் சொல்ல முடியும் என்று பைத்தியக்காரன் சொல்ல, பதிலுக்கு வந்தியத்தேவன், இங்கு வரும் அனைவரும் உன்னை ஏன் பைத்தியக்காரன் என்று அழைக்கிறார்கள் என்று கேட்க, அதற்கு அந்த பைத்தியக்காரன், இலங்கையில் இருக்கும் பாண்டிய வம்சத்து மணிமகுடமும் தேவேந்திரன் அளித்த ரத்தினஹாரமும் இருக்குமிடம் எனக்கு தெரியும், என்னை விடுதலை செய்தால் அவை இருக்குமிடம் சொல்வேன் என்று அடிக்கடி சொல்வேன், அதற்காக என்னை அனைவரும் பைத்தியம் என்று சொன்னார்கள் என்று அவன் சொல்ல, நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன் என்று சொல்ல, பதிலுக்கு அந்த பைத்தியக்காரனும், நானும் உன்னை நம்புகிறேன், ஏனென்றால் ஒருவனின் குரலை வைத்தே நல்லவனா கெட்டவனா என்று என்னால் சொல்ல முடியும், இதற்கு முன்னால் இங்கு வந்த சேந்தன் அமுதன் நல்லவன், அதே போல் நீயும் நல்லவன், ஆனால் பினகாப்பாணி மிகவும் கெட்டவன், துர்புத்தி கொண்டவன், அவனுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்ல, உடனே வந்தியத்தேவன், இதுதான் சமயம் என்று எண்ணி இலங்கையில் இருக்கும் மணிமகுடம் பற்றியும் ரத்தன ஆரம் பற்றியும் கேட்க, அது எங்கே இருக்கிறது என்ற விவரத்தை, அவனுக்கு தெரிந்த அனைத்து விஷயத்தையும் வந்தியத்தேவனிடம் அந்த பைத்தியக்காரன் சொன்னான். அதையெல்லாம் மனதில் வந்தியத்தேவன் பதித்து வைத்துக் கொண்டான். மேலும் அவனுக்கு மட்டுமே தெரிந்த அந்த ராஜ ரகசியம் என்னவென்று கேட்க, அதை உன்னிடம் சொல்ல முடியாது, சக்கரவர்த்தியை பார்த்துதான் சொல்ல வேண்டும், அதற்கு முன்பு ராஜ்யத்தில் நடக்கும் விஷயத்தை பற்றியெல்லாம் கேட்க, இளவரசர் இறந்து போனது, அடுத்த பட்டத்திற்கு மதுரா மகன்தான் வர வேண்டும் என்று சக்கரவர்த்தியோட ஆசையை சொல்ல, அப்படி என்றால் உடனே நாம் சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும், அந்த உண்மையை சொல்ல வேண்டும், இல்லை என்றால் பெரும் பிழையாகி விடும், இதுதான் சரியான சமயம், இரவு வரை காத்திரு, தப்பித்து விடலாம் என்று சொல்லி காத்திருக்கும் பொழுதுதான் பினகாப்பாணி அங்கு வந்தான். இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு ஒரு நாளைக்கு முன்பு அங்கு பினகாப்பாணி வந்திருந்தான். அதற்கு காரணமும் இருந்தது. இலங்கையில் இருக்கும் மணிமகுடமும் ரத்தினஹாரத்தை பற்றியெல்லாம் அவன் சிறையில் இருக்கும் பொழுது ஒரு பைத்தியக்காரன் சொன்னது நினைவுக்கு வந்தது. ஆகவே அவனிடம் அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு முதன் மந்திரியிடம் சொன்னால் அவனுக்கு ஒரு சிறந்த அரச பதவி கிடைக்கும் என்ற ஆசையில் அந்த பைத்தியக்காரனை பார்த்து கேட்க வந்தான். ஆனால் பதிலுக்கு அவன், நான் உன்னிடம் சொல்ல மாட்டேன், சக்கரவர்த்தியிடம் தான் சொல்லுவேன் என்று சொல்ல, அவன் முதன் மந்திரிடம் வந்து இந்த விஷயத்தை சொல்ல, எப்படியாவது அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் பாண்டிய நாட்டு மணிமகுடமும் ரத்தனஹாரமும் மிகவும் முக்கியமானது, அதை மட்டும் சோழர்கள் எடுத்துக்கொண்டால் மதுரையில் வைத்து பட்டாபிஷேகம் செய்து கொள்ளலாம், இவ்வாறு செய்வதால் பாண்டிய நாட்டில் புதிய அரசர்கள் என்று யாரும் உருவாக முடியாது, சமீபத்தில் கூட ஒரு காட்டு பகுதியில் ஒரு சிறுவனை அழைத்து வந்து சக்கரவர்த்தி என்று சொன்னார்கள் அல்ல, அது போலெல்லாம் உருவாக முடியாது, அதற்காக இலங்கையில் இருக்கின்ற அந்த மணிமகுடமும் ரத்தினஹாரமும் முக்கியமாக தேவை, மேலும் அவனிடம் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்றும் தெரிந்து கொண்டார் முதன் மந்திரி. அவனை விடுவித்து வருவதற்காக முத்திரை மோதிரத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார் முதன் மந்திரி. அதன் காரணமாக பினகாப்பாணி அங்க வர ஏற்கனவே பேசி வைத்தது போல வந்தியத்தேவனும் பைத்தியக்காரனும் அவனை தாக்கி அவனை அங்கு இருந்த இரும்பு வளையத்தில் மாட்டிவிட்டு தப்பித்து விட்டார்கள். வெளியே தப்பித்து ஓடும்போதுதான் வந்தியத்தேவன் பைத்தியக்காரனை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்க, அதற்கு அவன் அவனுடைய பெயரை சொன்னான். அவனுடைய பெயர் கருத்திருமன். ஒருவாறு அங்கிருந்து தப்பித்து செல்லும் வழியில் ஒரு இடத்தில் ஓய்வெடுத்தார்கள். அப்பொழுது, நீ எப்படி இங்கே வந்தாய், உன்னுடைய கதையை சொல் என்று கேட்க, வந்தியத்தேவனிடம் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தான். அது உண்மையில் கற்பனை கலந்த கதையா அல்லது உண்மையாக நடந்த கதையா என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்திருமன் ஒரு மீனவர். இலங்கையில் இருந்து கோடிக்கரைக்கு வரும் கலங்கரை விளக்கத்தின் மேலே இருந்து ஒரு பெண் குதித்தாள். அவளை காப்பாற்றி படகில் ஏற்றும் பொழுது அரசாங்க அதிகாரி போல இருந்த ஒரு மனிதர் வந்து அதிகமான பணத்தை கொடுத்து, இந்த பெண்ணை இலங்கையில் இருக்கும் பூதத்தீவிற்கு கொண்டு சென்று விடு என்று சொல்ல, அவனும் அந்த பெண்ணை ஏற்றிக்கொண்டு இலங்கையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது நடுக்கடலில் ஒரு மரக்கட்டையை பிடித்துக் கொண்டு ஒருவன் தொங்கிக் கொண்டிருந்தான். அவனையும் காப்பாற்றிக் கொண்டு பூதத்தீவிற்கு சென்றார்கள். பிறகு காப்பாற்றப்பட்ட அந்த மனிதன் ஒரு ஓலையை கொடுத்து இலங்கை அரசர் மகிந்தனிடம் தந்துவிடு என்று சொல்ல, அவனும் அவர்களை அங்கே விட்டுவிட்டு இலங்கை அரசர் பார்த்து கொடுக்க, அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது அவன் காப்பாற்றியது பாண்டிய நாட்டு அரசர் என்று. பிறகு மகிந்தன் படையோடு வந்து அந்த பாண்டிய நாட்டு அரசரை அங்கிருந்து கொண்டு வந்தார். ஆனால் அந்த ஊமை பெண் வரவில்லை. தன் உயிரை காப்பாற்றிய என்னுடன் அவர் மிகவும் நெருங்கி பழகினார். ஒருமுறை மகிந்தனோடு பாண்டிய நாட்டு அரசரோடு நானும் சென்றேன். அப்பொழுது எளிதில் யாரும் கண்டுபிடிக்க முடியாத, வர முடியாத ஒரு பாதாள சுரங்கத்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கே பல வைரங்கள் வைடூரங்கள் இருந்தன. மேலும் ஒரு தங்க பெட்டியில் பாண்டியர்களுக்கு சொந்தமான மணிமகுடமும் தேவேந்திரன் அவர்களுக்கு தந்த ரத்தினஹாரமும் இருந்தது. இதை எடுத்துக்கொள்ள கொள்ளுங்கள் என்று மகிந்தன் சொல்ல, சோழர்களை அடித்து பாண்டிய நாட்டில் சிம்மாசனத்தில் அமரும் பொழுது அங்கு வந்து எனக்கு உலகம் அறிய இதை எனக்கு தாருங்கள், அப்பொழுதுதான் இதை நான் வாங்கிக் கொள்வேன் என்று பாண்டிய அரசன் சொல்ல, பின்பு அங்கிருந்து பாண்டிய அரசர் மதுரைக்கு போய்விட்டார். நான் பூதத்தீவிற்கு சென்றேன். அந்த ஊமை பெண்ணிடம் ஒரு ஓலையை கொடுக்க சொல்லி பாண்டிய அரசர் சொல்லியிருந்தார். அவளை பார்க்க போகும்போது அவள் அங்கே இல்லை. கோடிக்காரைக்கு சென்றதாக சொன்னார் அவருடைய தந்தை. கோடிக்காரைக்கு சென்று பார்த்தால் அங்கேயும் அவள் இல்லை. பிறகுதான் தெரிந்தது அவளுக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள் என்றும், அவளும் வாய் பேசாத காது கேட்காத ஊமை என்றும், தஞ்சையில் இருப்பதாக செய்தி அறிய அவளை பார்க்க சென்ற போது நான் அவளை காதலிக்க ஆரம்பித்து விட்டேன். இருவரும் காதலித்தோம். ஆனால் அவசர செய்தியாக நான் மதுரைக்கு சென்றதால் அவளை அங்கேயே விட்டுவிட்டு வந்தேன். நான் மீண்டும் தஞ்சைக்கு போகும்போது அங்கே நான் காதலித்த அந்த பெண் ஒரு குழந்தையை மண்ணில் போட்டு புதைக்க காத்திருந்தாள். ஆனால் அந்த குழந்தை அழுது கொண்டிருந்தது. அந்த பெண்ணுக்கு காது கேட்காததால் கட்டப்பட்டிருந்த அந்த குழந்தை அழுது சத்தம் அவளுக்கு கேட்கவில்லை. ஒரு வழியாக அங்கு சென்று அந்த குழந்தையை காப்பாற்றிவிட்டேன். நான் மட்டும் அப்படி காப்பாற்றாமல் இருந்திருந்தால் இன்று என்ன ஆகியிருக்கும் தெரியுமா என்று கருத்துருமன் சொல்ல, என்ன ஆகியிருக்கும், யார் அந்த குழந்தை என்று வந்தியத்தேவன் கேட்க, அதை உன்னிடம் சொல்ல முடியாது, சக்கரவர்த்தியிடம் நான் சொல்லுவேன் என்று சொல்லி கதையை மேலே சொல்லாமல் முடித்து விட்டான். சிறிது நேரம் கழித்து அவர்கள் தப்பிக்க முயற்சி செய்யும் பொழுது அவர்களை சில காவலாளிகள் பிடித்துக் கொண்டார்கள். அந்த காவலாளிகளில் ஒருவன் வேறு யாரும் அல்ல, ஆழ்வார்க்கடியான் தான். பிறகு அவனிடமிருந்து தப்பித்து செல்லும் பொழுது, எனக்கு ரெண்டு குதிரை வேண்டும், நான் வெகு தூரம் செல்ல வேண்டும் என்று வந்தியத்தேவனும் கருத்துருமனும் சொல்ல, சேந்தன் அமுதன் வீட்டில் இரண்டு குதிரைகள் இருக்கின்றன, ஒன்று என்னுடையது மற்றொன்று அவனுடையது. சமீபத்தில் அவன் பயணத்தின் போது கீழே விழுந்து விட்டான். அதனால் அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அவன் உயிர் பிழைப்பதே பெரிய அதிசயம் என்று சொல்கிறார்கள். அவனை பார்த்துக் கொள்வதற்காக பூங்குழலியும் அவனுடைய தாயாரும் இருக்கிறார்கள் என்று ஆழ்வார்க்கடியான் சொல்ல, உடனே கருத்துருமன் எந்த தாயார் என்று கேட்க, அவனுடைய தாயார் வாணி என்று அழைக்கப்படும் அந்த ஊமை பெண்ணான் என்று சொல்ல, இந்த விஷயம் செம்பேன் மாதேவிக்கு தெரியுமா என்று கருத்துருமன் கேட்க, அவருக்கு ஏன் தெரிய வேண்டும், அவர்கள் கொடுக்கும் மானியத்தில் தான் சேந்தனமுதன் குடும்பம் நடைபெறுகிறது. ஆதித்த கரிகாலர் இறந்ததற்காக அனைவரும் சோகமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது சேந்தனமுதன் உயிரை பற்றி யார் கவலைப்படுவார்கள் என்று ஆழ்வார்க்கடியான் சொல்ல, உடனே கருத்துருமன் நாம் உடனடியாக அவனுடைய வீட்டுக்கு போக வேண்டும், எனக்கு வழி தெரியும், வாருங்கள் செல்லலாம் என்று சொல்லி கருத்துருமனும் வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதன் வீட்டிற்கு சென்றார்கள். சேந்தன் அமுதன் வீடு, அங்கே அவனும் பூங்குழலியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவனுக்கு உடல்நிலை சரியில்லைதான். அப்பொழுது பூங்குழலி அவருடைய காதலை பற்றி சொல்ல, நாம் இருவரும் விரைவிலேயே திருமணம் செய்து கொள்ளலாம், எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது, நான் ராணியாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன், இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு நீ போதும், உன் அன்பு போதும் என்று சொல்ல, அவனுடைய குடிசைக்கு செம்பியன் மாதேவியும் மதுராந்தகனும் வந்தார்கள். உள்ளே வந்த செம்பியன் மாதேவி சேந்தன் அமுதனை பார்த்து நலம் விசாரித்து விட்டு இருக்கும் பொழுது சேந்தன் அமுதன் பூங்குழலியை திருமணம் செய்து கொள்வதை பற்றி சொல்ல, அதற்கு ஆசி வழங்கிவிட்டு இருவரும் வெளியே வந்தார்கள். வெளியே வந்த பிறகு செம்பியன் மாதேவியும் மதுராந்தகனும் பேச ஆரம்பித்தார்கள். இவன் தான் என் வயிற்றில் பிறந்த மகன், சிறு வயதில் இவன் இறந்து விட்டதாக எண்ணி அந்த ஊமை பெண்ணிடம் கொடுத்து புதைக்க சொன்னேன். போனவள் 5 வருடம் கழித்து ஒரு ஆண் பிள்ளையோடு வந்தாள். அப்பொழுதுதான் தெரிந்தது அவன் தான் என் மகன் என்று. அப்படி இருந்தும் நான் கோபப்படவில்லை, ஏனென்றால் உன்னை ஆசையாக வளர்த்துக் கொண்டிருந்தேன். அப்படி இருந்தும் நான் உன்னை விடவில்லை. அவர்களை அரண்மனை தோட்டத்தில் வைத்து நான் தான் பார்த்துக் கொள்கிறேன். இன்று வரை அவனுக்கு தெரியாது அவன் என் பிள்ளை என்று. இருந்த போதிலும் உன்னை வளர்த்த காரணத்தினால், உன் மீது இருந்த அன்பினால் இன்று வரை வளர்த்து வருகிறேன். ஆகையால் நீ செய்ய வேண்டிய முடிவு ஒன்றே ஒன்றுதான், இந்த சிங்காசனம் உனக்கு வேண்டாம், நீ இந்த குலத்தில் பிறக்கவில்லை, ஒருவேளை உனக்கு குழந்தை பிறந்தாலும் அவர்களும் ஊமையாகத்தான் இருப்பார்கள் என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று செம்பியன் மாதவி சொல்ல, மதுராந்தகனுக்கும் சின்ன பழுவேட்டர் மகளுக்கும் நடந்த திருமணத்தில் அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தைக்கு 2 வயது ஆகிறது. இன்று வரை அந்த குழந்தை எதுவும் பேசாமல் தான் இருக்கிறது. இதுவெல்லாம் அவன் மனதில் வர யோசித்து முடிவு செய் என்று சொல்லிவிட்டு இருவரும் புறப்பட்டார்கள். அப்பொழுது மதுராந்தகன், நீங்கள் முன்னே செல்லுங்கள், நான் சேந்தன் அமுதனை பார்த்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு செம்பியன் மாதவி சென்றவுடன் கையில் ஒரு வேலோடு ஒரு கொடூர எண்ணத்தோடு குடிசையை நோக்கி புறப்பட்டான். அப்பொழுது அவனுக்கு முன்னே சிறையில் இருந்து தப்பித்த அந்த பைத்தியக்காரன் கருத்திருமன் வந்து நின்றான். நீ யார் என்று மதுராந்தகன் கேட்க, உங்களுடைய பிறப்பின் ரகசியம் எனக்கு தெரியும், உங்களுடைய தாயார் செம்பியன் மாதேவி அல்ல, உங்களுடைய தாயார் இறந்து போன அந்த ஊமை பெண் தான், ஆனால் உங்களுடைய தந்தை யார் என்று தெரியுமா என்று அவன் கேட்க, வியப்பின் உச்சிக்கே போனார் மதுராந்தகர். உனக்கு என் தந்தையை பற்றி தெரியுமா என்று அவர் கேட்க, உங்களுடைய தந்தையின் நண்பன் தான் நான், உங்கள் தந்தை யார் தெரியுமா என்று சொல்லி மதுராந்தகன் காதில் அவருடைய தந்தையை பற்றி அவன் சொன்னான். அதை கேட்டதும் அவன் உறைந்து போனான், வியப்பின் உச்சிக்கே போனான். அப்படி என்றால் நானும் அரசர்தானா என்று அவன் சொல்லிக் கொண்டான். இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று மதுராந்தகன் கேட்க, நீங்கள் என்னோடு இலங்கைக்கு வர வேண்டும், அங்கு மகிந்தன் இருக்கிறார், அவருடைய உதவியை நாடி உங்களுக்கு சொந்தமான பாண்டிய நாட்டு மணிமகுடமும் ரத்னஹாரத்தையும் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும், அங்கு போய் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்ல அங்கிருந்த குதிரையில் இருவரும் சென்று விட்டார்கள். இதை அனைத்தையுமே அவனோடு வந்த வந்தியத்தேவன் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். வந்தியத்தேவனுக்கு இருவரும் பேசிக்கொண்ட ஒரு சில விஷயங்கள் காதில் விழுந்தது. ஒருவாறு அவனுக்கு அனைத்தும் புரிந்துவிட்டது. அந்த சமயத்தில் குடிசைக்குள்ளே இருந்த சேந்தன் அமுதனை பார்த்து யாரோ ஒருவன் ஈட்டியை எரிய தயாராக இருந்தான். அப்பொழுது சேந்தன் அமுதன் உயிரை காப்பாற்றுவதற்காக வந்தியத்தேவன் உள்ளே செல்ல அந்த ஈட்டி வந்தியத்தேவனுடைய விழா எலும்பை குத்தி வெளியே வந்தது. அந்த இடத்திலேயே வந்தியத்தேவன் மயங்கி விழுந்தான். அம்பு இருந்தவன் வேறு யாரும் அல்ல, பினகாபாணிதான். சிறைக்கு சென்ற குந்தவையும் அருள்மொழிவர்மனும் பினகாபாணியை பார்த்து வந்தியத்தேவன் அவனை ஏமாற்றிவிட்டு தப்பி சென்றதை பற்றி சொல்ல பிறகு பினகாபாணியை விடுவித்து விட்டார்கள். முதன் மந்திரிடம் சென்று விவரத்தை சொல்ல அவர் பலமாக திட்டி அனுப்பி வைத்து விட்டார். நீ ஒற்றன் வேலைக்கு சரிபட்டு வரமாட்டாய், இனிமேல் என் கண்ணிலே படாதே, ஒருவேளை பட்டால் உனக்குதான் தண்டனை என்று சொல்ல பலத்த அவமானத்துடன் அங்கிருந்து கிளம்பினான். இதற்கெல்லாம் காரணமான வந்தியத்தேவனை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து கையில் வேலோடு புறப்பட்டான். அப்படி போகும்போது வழியிலே கருத்திருமனையும் வந்தியத்தேவனையும் பார்த்து விட்டான். பொறுமையாக அவர்களை பின்தொடர்ந்து வந்து சேந்தன் அமுதன் வீட்டிற்குள்ளே வந்தான். வந்தியத்தேவனை கொல்ல வந்தவன் அங்கு சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் பேசிக் கொண்டதை கேட்டான். கோடிக்கரையில் பூங்குழலியின் மீது பினகாபாணி காதல் கொண்டான். ஆனால் அந்த காதலை பூங்குழலி மறுத்தது மட்டுமல்லாமல் அவமானப்படுத்தி விட்டாள். ஆக எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு ஊமை பெண்ணின் மகனை போய் காதலிக்கிறாளே என்ற ஆத்திரத்தோடு சேந்தன் அமுதன் மீது வீசிய அந்த வாள் வந்தியத்தேவன் காப்பாற்றியதால் அவன் மீது பாய்ந்தது. மயக்கமடைந்து விழுந்தான். பிறகு சேந்தன் அமுதனுடைய வளர்ப்பு தாயான அந்த ஊமை பெண் வாணி அம்மை வந்து பச்சிலை வைத்தியம் செய்தார் வந்தியத்தேவனுக்கு. அதே சமயத்தில் ஆழ்வார்க்கடியான் குதிரையில் சென்ற இருவரையும் பார்த்தான். பின்பு கருத்திருமனை பிடித்து உன்னோடு வருபவன் யார் என்று கேட்க அவன் மதுராந்தகன் என்று சொல்ல, அப்படி என்றால் மதுராந்தகனுடைய தந்தை யார் என்று கேட்க கருத்திருமன் ஆழ்வார்க்கடியனுடைய காதில் மெல்லிய குரலில் அதை சொன்னான். பிறகு அடுத்த கேள்வியை கேட்டான் ஆழ்வார்க்கடியான், அப்படி என்றால் செம்பியன் மாதேவிக்கும் கண்டராஜ்யத்திற்கும் பிறந்த மகன் யார் என்று கேட்க, அது வேறு யாரும் அல்ல, சேந்தன் அமுதன் தான். சிறு வயதில் அவன் குழந்தையாக இருக்கும்போது நான் தான் அவன் உயிரை காப்பாற்றினேன். அதற்காவது என்னை உயிரோடு விடு என்று அவன் கெஞ்ச ஆழ்வார்க்கடியானுக்கு தேவையான செய்தி எல்லாம் கிடைத்துவிட்டது. பிறகு அவனை விட கருத்திருமன் பாய்ந்து ஓடி குதிரையின் மீது ஏறிக்கொண்டான். அந்த இரண்டு குதிரைகளும் அந்த மழைக்கால இருட்டில் ஆற்றங்கரையோடு பாய்ந்து சென்றன.